சமாரம்பாம் பகவத் பாத மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆவருத்தி ரசகரோபதேசார் ஆவருத்தி அதிகரணம் பலாத்தியாயே பிரதமே பாதே பிரதமிதம் அதிகரணம். பலாத்தியாய எப்படி உக்தா ததாபி சாதன சேஷமேவ கைச்சித் கதிச்சித் பிர அதிகரணை சாதனாஸ்ரய விசார சேஷமேவ அனுவர்த்ததே. தத்ர மோட்சத்தாவது ஆத்மஜானே நைவ சித்தியதி இத்யுக்தம். தாச ஆத்மஜானம் வேதாந்த விசார விசாரஸ்ய பலம் அதையேவ வேதாந்த வாக்கியானி சூத்திரேஷு உதாகரத்ய விசாரியந்தே. தத்ர வேதாந்தேஷு ஆத்மாவாரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யா இது ஸ்ருதமஸ்தி. அத்ர ஸ்ரவணாதிகம் யத் வர்த்ததே ஸ்ரவணம் மனனம் நிதித்யாசனம் ச இமானி சகருத் கர்த்தவியானி வா உத அசகருத் கர்த்தவியானி வா இது சம்சய. குதா எது சேத் யதா ஜோதிஷ்டோமேன ஸ்வர்ககாமோ இதேதா இத்யாதியானி வாக்கியானி சந்தி தாச வாக்கே யஹ அர்த்தஹ புத்யதே ஸஹ அர்த்தஹ அஸ்மாபிஹி பகுவாரம் கிரையதே வா ஏகவாரம் வா ஸ்வகிருதேவ அனுஷ்டியதே ஸ்வகிருத் அனுஷ்டானேனைவ ஃபலம் சித்யதி. ஃபலம் யதா சித்யதி ததனந்தரம் புனஹ அனுஷ்டானஸ்ய பிரயோஜனம் நாஸ்தி. அதஹ அத்ராபி ஏகவாரமேவ ஸ்ருதமஸ்தி. ஏகவார ஸ்ருதஸ்ய சகஸ்ருதஸ்ய ஸ்ரவணாதீனாம் புனஹ பகுவார கரணே பிரயோஜனம் நாஸ்தி பகுவார கரணே பிரமாணமே நாஸ்தி. அதாவது ஏகவாரமேவ அனுஷ்டாதவ்யம் இதி பவதி அபிப்ராயஹ. தத்ர யத்யபி மந்தவ்யஹ ஸ்ரோதவ்யஹ மந்தவ்யஹ நித்யாஸ்தவ்யஹ இதி அசகிருத் ஸ்ரவணம் திருஷ்யதே சேத் தத்ராபி தஸ்மின் பட்சேபி யாவத் ஸ்ருதம் தாவதேவ கர்த்தவ்யம். ஏகவாரம் ஸ்ரவணம் ஏகவாரம் மனனம் ஏகவாரம் நிதித்யாசம் ஏதாவதேவ தத்கிருதம் பவதி. நோ சேத் கிம் பவதி தத்ர சாஸ்திரார்த்தம் அசூயமானாம் ஹி ஆவருத்தவ ஸ்ரீயமானாயாம் அசாஸ்திரார்த்தா ஸ்ருதா பவேத் அதா தன்ன கர்த்தவ்யம் இது பூர்வபட்சா பிராப்தா ஏவம் ஸ்திதே உச்சதே பிரத்யய ஆவருத்தி ஹி கர்த்தவ்யா இது வததி சித்தாந்தி. பிரத்யய ஆவருத்தி குத்தேத் அசகிருதேகவாரம் மந்தவியம் நிதித்யாசவியம் இத்தியாதிரீத்யா அசகிருதுபதேசூயந்தே. அதஹ அசகிருதுபதேசஸ்ரவணாத் அசகிருதேவ கர்த்தவ்யம் நது ஸ்வகிருத் இதி. தத்ராபி யாவத் சப்தமேவ ஆவர்த்தனீயம் பவதி இதி பூர்வபக்ஷிணா உக்தமஸ்தி. தத்ரோச்சதே தர்சன பர்யவசாயித்வம் அத்ர வர்த்ததே. அதஹ யாவத் பர்யந்தம் அனுபவஹ பவதி தாவத் பர்யந்தம் ஸ்ரவணாதீன அனுஷ்டாதவ்யானி. யதஹ த்ருஷ்ட பலகம் இதம் கர்ம அத்ருஷ்ட பலகம் கர்ம சேத் அஸ்மாபிஹே கதாசித் ஏகவாரம் க்ரியேத தேனைவ க்ருதார்த்தோ பவேத். இதென்று த்ருஷ்டம் ஃபலம். அதஹ யாவத் ஃபலம் த்ருஷ்யதே தாவத் ஃபலம் தாவத் பர்யந்தம் அஸ்மாபிஹி அனுஷ்டாதவ்யமேவ. யதா தண்டுல நிஷ்பத்தி பர்யந்தம் அவகாச க்ரியதே கிள அவகாச வகந்தி ஏகவாரமேவ ஸ்ருதம். அவவஹனம் காவ கியத் பர்யந்தம் க்ரியதே யாவத் பர்யந்தம் தத்ர தான்யோபரி வித்யமானஸ்ய துஷாணாம் விமோகோ பவதி தண்டுலாஹ நிஷ்பத்யந்தே தாவத் பர்யந்தம் அஸ்மாபிஹி க்ரியதே தத்ரீத்யா அத்ராபி திருஷ்ட ஃபலகத்வாத் யாவத் ஃபலம் உதேசி யாவத் பிரம்ம ஜானம் பவதி தாவத் பர்யந்தம் அஸ்மாபிஹி தத்ர ஸ்ரவணாதி தத் சாதனானி அந்தரங்க சாதனானி ஸ்ரவணாதீனி அவசியம் கர்த்தவ்யானி ஏவ இதி நிர்ணீதம் வர்த்ததே. அபிச அத்ர மனனம் நிதித்யாசனம் இத்யுக்தம். மனன நிதித்யாசனயோ விசேஷக்கஹ ఏకవారం సృష్టి చేసే చింతయామి ఇది లోకే నా ప్రతీతిర్వర్తి బహువారం చింతే తదా ధ్యానాదికమతి ఏకవార కరణేనైవ మయా ధ్యానం కృతం ఇది నోచ్యతే బహుకాల పర్యంతం ఇది క్రియతే చేత తర్హి ధ్యానమితి వ్యవహార వర్తతే అతః అంతర్నీత విచార ఆవృత్తిరేవ మనన ధ్యానయోః భవతి తర్హి సమాన న్యాయేన శ్రవణస్యాపి బహువారం కర్తవ్యమేవ ఇది నిర్ణయ కృత ఉపాస్తే తదా భవతు నామ వేద ఇత్యుక్తే సకలదేవ జ్ఞానం భవిష్యతి ఇది భవేత్ కదా జన్మతి తస్య సమాధానార్థం అత ఉచ్యతే వేదాంతేషు వేద ఉపాసీత ఇది ఉభయమపి ఏకార్థకమేవ క్వచిత్ విధినా ఆరభ్య ఉపాసిన ఉపసంహ్రియతే క్వచిత్ ఉపాసిన ఆరభ్య విధినా ఉపసంహ్రియతే తస్మాత్ వేద ఉపాసీత ఇది ఉభయత్రాపి ఏకైవ అర్థ తస్మాత్ ఏకైవ అర్థ ఇది కృత్వా యదా ఉపాస్యతే ఇది ఉపాసనా ఉక్త తత్ర బహువారం కరణం అంతర్నీత ఆవృత్తి గుణకమేవ భవతి తర్హి వేద ఇత్యస్యాపి అయమేవ అర్థ ఇది అత్ర తదేవ ద్రష్టవ్యం అసల ఆవృత్తి అసకరదుపదేశాత్ అడత సూత్రం ఇదా మొదల సూత్ర ఫలాధ్యాయం మొదల్ పాదత్ర ఫలాధ్యాయం ఇది ఫలాధ్యాయం జీవన్ ముక్తి జ్ఞానం అదకపురం మోక్షం మోక్షత్తున అదే పద ఉత్తరాయణ మార్గం దక్షిణాయన మార్గం ఇప్పటి పట్టదల్లా ప్రతి చొల్లడం இருந்தாலும் சாதனமே கொஞ்ச நேரம் அது ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனா இன்னும் சில அதிகரணங்கள்ல சாதனத்தை பத்தியே பேசுறோம். ஆத்ம மோட்சத்துக்கு காரணமா இருக்கிறது ஆத்ம ஜானம். அந்த ஆத்ம ஜானம் வரணுமையானால் அதுக்கு சாதனங்கள் கருவிகள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தத்துல சிரவணம் மனநம் நிதித்தியாசனம்னு சொல்லியிருக்க வேதாந்த வாக்கியங்கள்ல மறுபடியும் மறுபடியும் விசாரம் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த வேதாந்த வாக்கிய விசாரத்தினால்தான் நமக்கு ஆத்ம ஞானம் வரும். எப்படி விசாரம் பண்றது? குருமுகமாக கேட்கணும், கேட்டதை மனசுல அதே நினைச்சுண்டு வரணும். பிறகு அது நிச்சயமானப்புறம் அர்த்தம் நிச்சயமானப்புறம் அதை தியானம் பண்ணணும். இதுதான் சிரவண மனன நிதிசாசனங்கள்னு சொல்லியிருக்கு. இந்த சிரவண மன நிதிசாசனங்கள்னால்தான் ஆத்ம ஞானம் வருதுன்னு சொன்னா இவைகள்ல ஒரு சந்தேகம். சிரவணம் பண்ணு, மனநம் பண்ணு, தியானம் பண்ணு, அவ்வளவுதானே சொல்லிருக்கு. அது என்ன 100 தரம் பண்ணுமா, எத்தனை தரம் பண்ணனா? சிரவணம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு, தியானம் பண்ணுன்னு சொல்லியிருக்க, மனம் பண்ணுன்னு சொல்லியிருக்க, 1 தரம் பண்ண போறாதோ அப்படின்னு கேட்கிற. ஏன்னா அவன் எடுத்த இந்த திருஷ்டாந்தம் என்ன, ஜோதிஷ்டோமம்னு ஒண்ணு இருக்க. இந்த யாகத்தை பண்ணுன்னு சொன்னார், யாகத்தை பண்ணுன்னு எத்தனை தரம் பண்றாள்? 1 தரம் தானே பண்றாள். அதனால 1 தரம் பண்ணினாலே ஸ்வர்க்கம் வந்தாச்சு, மறுபடியும் எதுக்கு பண்ணணும்? வேண்டியது இல்லை. ஆகே அதுக்கப்புறம் விகிருதி யாகம் பண்ணுங்க, வேற வேற யாகங்கள் பண்ணுங்க. ஆனா 1 தரம் சொன்ன யாகத்தை 1 தரம் பண்ணினா போதும். அதே மாதிரியே எங்கேயும் 1 தரம் படிச்சிருக்கிறதுனால 1 தரம் தியான சிரவணம் பண்ண, 1 தரம் மனநம் பண்ண, 1 தரம் நித்தியாசனம் பண்ண போருமே அப்படிங்கிற. இப்படி வர்ற காலத்துல சூத்திரக்காரர் என்ன சொல்ற, இல்லப்பா பிரத்யாவிருத்தி பண்ணணும், நிறைய தரம் கேட்கணும், கேட்டதே நிறைய தரம் மனசுல தியானம் பண்ணிட்டே மனநம் பண்ணணும், அது நிச்சயமான பரியந்தம். அதற்கு பிறகு தியானம் பண்ணணும், நிறைய தரம் தியானம் அப்படி. ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஞாபகத்துக்கு 2 விஷயம் கேட்கணும். பலமானது இப்பவே வரதா இல்ல அப்புறம் வரதா? பலம் அடுத்த பிரிவையில வருதுன்னு சொன்னா அது 1 தரம் பண்ணினா போதும். 1 தரம் பண்ண சொல்லியிருக்க, பண்ணின மாதிரி சொன்ன மாதிரி பண்றோம். வேதத்துல எப்படி சொல்லியிருக்க அதே மாதிரி பண்றோம், பலம் வரும் நம்பிக்கை. ஆனா துஷ்ட பலமாக இருக்கிறது, துஷ்ட பலம்னு இப்பொழுதே அதனுடைய பலத்தை நாம் பார்க்கிறது. அந்த செயல்கள் அல்ல, பலம் வர வரைக்கும் பண்ணணும். நெல் இருக்கு, நெல்லை குத்துறோம், நெல்ல குத்துன்னு 1 தரம் தானே சொல்லிருக்கு, நெல்ல குத்து அப்படின்னு. நெல்ல குத்துன்னு சொன்ன பிறகு எது வரைக்கும் குத்துன்னு இருக்கோம்? அதுக்கு அந்த தானியத்துக்கு மேல இருக்கக்கூடியதான, நெல்லுக்கு மேல இருக்கக்கூடியதான அந்த தோலி போய் அரிசி வர பரியந்தம் கொத்தரும். அதான நெல்ல கொத்துங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுட்டு இருக்கோம் நம்ம. ஒரே தரம் ஒரு தரம் கொத்து கொத்திட்டு ஆயிடுதுன்னு சொல்லப்படாது. நெல்ல கொத்துன்னா என்ன அர்த்தம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய தோழி எல்லாம் அகன்று அரிசி வர பரியந்தம் கொத்தரும். ஏன், அதனுடைய பலமானது இன்னைக்கு இப்பவே நம்ம பார்க்கலாம். அது போல செயல்களுக்கெல்லாம் எத்தனை நாள் எவ்வளவு தரம் குத்தினா அந்த பலம் வருதுமோ அவ்வளவு தரம் பண்றோம். அதே போல இங்க வேதாந்தத்துல வரக்கூடியதான் இந்த முக்திங்கிறது இந்த திருஷ்ட பலமா அதிருஷ்ட பலமா, இந்த ஜென்மாவிலேயே இப்பொழுதே எனக்கு வரணும் அந்த எண்ணத்துலத்தானே பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த சரீரம் இருக்கும் பொழுதே இப்பொழுதே நான் அந்த நிலையை அனுபவிக்கணும்னு சொல்லும் பொழுது அது எப்ப எது வரைக்கும் அந்த நிலை எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் சிரவணம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான், மனநம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான், தியானம் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. என்ன திருஷ்ட பலமான கர்மாக்களா இருக்குமேயானால் அந்த பலமானது அகப்படும் வரை பரியந்தம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆகையால் சிரவணம் மனநம் நிதித்தியாசனங்கள் என்கிறதை அபரோட்ச சாட்சா்காரம் வர பரியந்தம் பண்ணிட்டே இருக்கணும், அது பலச்சொல். இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன, சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் இருக்கு, இதுல சிரவணத்துல ஒரு தரம் பண்ணணுமா பல தரம் பண்ணணுமான்னு சந்தேகம் இருக்கு, அது அப்படி இருக்குவோம். மனநிதித்தியாசனங்கள்ல உங்களுக்கு சந்தேகமே இருக்கப்படாது. இதை பத்தி யோசிக்கிறேன்னு சொன்னா ஒரு தரம் அப்படின்னு யோஜனை பண்ணினா போதுமா? எத்தனை தரம் அது வந்து யோஜனை பண்றதுன்னு சொன்னா பலமுறை யோஜனை பண்றோம், அதான் யோஜனை பண்றதுங்கிறதுக்கு அர்த்தம். அதே போல தியானம் பண்றேன்னு சொன்னா பகவான தியானம் பண்றேன்னா கண்ணமே ஆயிடுச்சு அப்படிங்கிற இடம் இல்ல, ஏதோ ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ பல தர தியானம் பண்றதுக்கு தானே தியானம்னு பேரு லோகத்துல. லோகத்துல ஆலோசனம் பண்றது தியானம் பண்றதுன்னு சொன்னா ஒரு தரம் பண்றது இல்ல. மனநம் நிதித்தியாசனம் என்கிறது அந்த அந்த தொண்களுக்குள்ளேயே ஆவருத்திங்கிறது இருக்க. சிரவணத்துல எப்படி அப்படின்னு கேட்டேன்னா வேதம் சிரவணத்திலேயே பல தரம் ஆவருத்தி சொல்லியிருக்க. எங்க சொல்லியிருக்க, வேதகேதுவுக்கு ஒன்பது தரம் சொன்ன பிறகுதான் புரிஞ்சிருக்கு. ஒன்பது தரம் அப்பா சொல்லியிருக்க, இவன் கேட்டிருக்கான். ஒன்பதாவது தரம் கேட்கும் பொழுதுதான் தத்தாஸ்ய விஜ்ஞோ தத்தாஸ்ய விஜ்ஞோ. அதே போலயே நச்சிகேதத்துக்கு பன்னெண்டு தரம் ஏதத்வைதத் ஏதத்வைதத்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சது. இந்திரனுக்கு நாலு தரம் சொன்ன பிறகு நாலாவது தரம் தான் புரிஞ்சிருக்கு. இவைகள்லாம் சிரவணாபியாசங்கள், மனன நித்தியாசங்களை பத்தி சொல்லல. மனன நித்தியாசனங்கள் பர்மனண்டா அபியாசம் பண்ணித்தான் ஆனதுல வேற வழியே இல்ல. சிரவணத்துக்கே அபியாசம் எத்தனை தரம் இத்தனை தரம் சொல்லியிருக்க. அதனால சிரவணம் மன்னன் நித்தியாசனங்கள் எத்தனை நாள் பண்ண, எது வரைக்கும் அபரோட்ச சாட்சா்காரம் வருதோ அது வரைக்கும் இந்த ஜென்மாவில பண்ணிட்டே இருக்கு. பண்ணிட்டு பாதையில மரணம் வந்துருச்சுனா என்ன சார் பண்றது? இவைகளுக்கு எல்லாம் பதில் சொல்லு. அடுத்த ஜென்மாவில எங்கே விட்டானோ அங்கிருந்து ஆரம்பிச்சு பண்ணுவான், அது ஒண்ணும் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லு. இப்ப உபாசனைக்குன்னா நீங்க சொல்றது ரைட், ஆனா ஏவம் வேதா இப்படி அறிகிறானோ அப்படின்னு தானே சொல்லியிருக்கேன். அறிகிறதுன்னா ஒரு தரம் தானே உபாசனைங்கிறது. நீங்க சிரவண மனநிதியாசனங்கள்னா உபாசனா பட்சமா இருந்தா வரட்டும். ஏவம் வேதான்னு சொல்லி இருக்கிற இடத்துல ஒரு தரம் சொன்னா போருமே, ஆகியால் ஒரு தரம் பண்ணுவோமே அப்படின்னு மறுபடியும் ஒரு பொருள் பட்சம். அதுக்கு பதில் சொல்றது வேதா உபாசித்தான ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். நிறைய இடங்கள்ல உபநிஷத்துல பார்த்தேன்னா வேதான் ஆரம்பிச்சு உபாசித்தான் முடியும், இல்ல உபாசித்தான் ஆரம்பிச்சு வேதான் முடியறது. அப்ப ரெண்டு பதங்களுக்கும் ஒரே அர்த்தம் தானே. இப்ப வேதான்னாலும் உபாசித்தான்னாலும் ஒன்னதான் அப்படிங்கிறது இந்த அதிகரணத்துல விசேஷமா சொல்ற. இப்ப பாரு, விதி உபாத்தியோத்த வேதாந்தேஷு அவ்யதிரேகேண பிரயோகோ திருத்தியதே. வேதா உபாசீதா என்கிற இந்த பதங்களுக்கும் வேதாந்தங்களில் அவ்வதிரேகேன மாறுதல் இல்லாமல் ஒன்றாக பிரயோகோ திருஷ்யே. எப்படி? விதினா உபக்ரம்ய உபாசினா உபசம்ஹரதி. சில சமயத்தில் வேதான்னு ஆரம்பிச்சு உபாசித்தான்னு முடியும். யதா, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஜானஸ்ருதி மகாராஜா, அவர் கிராமம் கிராமத்திலையும் அன்னசத்திரங்கள் கட்டிட்டார். யார் வேணாலும் வந்து அன்னசத்திரத்தாங்க சாப்பிட்டு விசிராந்தி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு. உலகம் முழுக்க அவர் ராஜ்யம் முழுக்க எங்க பார்த்தாலும் ஒரே அன்னசத்திரம் தான். அப்படி அன்னதானம் நிறைய பண்ணிட்டார். அவர் ஒரு நாள் உபரிகையில படுத்துட்டு இருக்க, படுத்துட்டு இருக்கும் பொழுது ஆகாசத்துல ரெண்டு அன்னப்பட்சிகள் போச்சு. பின்னால் இருக்கக்கூடியதான அன்னப்பட்சி முன்னால போயிட்டு இருக்கிற அன்னப்பட்சியை பார்த்து சொல்றது, ஏ குருடனே அந்த பக்கம் போகாத. ஜானஸ்ருதி மகாராஜா படுத்துட்டு இருக்கார், அவருடைய புகழானது அவருடைய புண்ணியமானது பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் ஸ்தம்பம் மாதிரி நிக்கிறது, அதுக்குள்ள நீ பூந்தியானா எரிஞ்சு போயிடுவ அப்படின்னு அந்த பின்னால் இருக்கிற பட்சி முன்னால் இருக்கிற அன்ன பட்சிக்கு சொல்லி. இந்த முன்னால் இருக்கிற அன்ன பட்சி அப்படியே சைட்ல அப்படி எறும்பு குச்சி இருந்தா அந்த பக்கம் போறதா, அப்படி போறா போல போயிருச்சுன்னா நமக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. இது என்னடா சின்ன இந்த பட்சி அன்ன பட்சி என்ன சொல்லிட்டு அட போய, இது பெரிய ரைக் வரும், ஒத்த வண்டி ரைக் வரும் மாதிரினா நீ பேசுற, ஒன்னும் ஆகாதுப்பா அப்படின்னு பூந்து போயிடுச்சு. அந்த பட்சிகள் ஏதோ ஒண்ணு கொண்டு பேசிட்டு அது போச்சு. இத கேட்டார் இந்த ஜானஸ்ருதி மகாராஜா. இவருக்கு மனசுல ஒரு கவலை வந்தது, நான் இவ்வளவு புண்ணியம் பண்ணினேன் இவ்வளவு புண்ணியம் பண்ணினேன்னு இத்தனை நாள் நினைக்கவே இல்லை, ஆனா யாரோ ஒருத்தர் இருக்கானா ஒத்த மாட்டு வண்டி ரைக் வரான், நம்ம ஊர்லதான் இருக்காரா, அவர் என்னை விட பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காருன்னு சொல்றாரு, யார் அவர், எப்படி இருப்பார் அப்படின்னு கவலை. அந்த பட்சிகளே போயிடுது, போய் அட்ரஸ் கேட்கலான்னு முடியுமா, அதான் ஆகாசத்துல போயிடுச்சு. காலம் அளவுக்கு தூக்கமே வரல அவர். காலம் எழுந்ததுமே முதல்ல தேரோட்டியை கூப்பிட்டார், ஒத்த வண்டி ரைக் இருக்காராம நம்ம ராஜ்யத்துக்குள்ள தேடிட்டு வந்தார். அவர் பார்த்தார், என்ன சார் அட்ரஸும் கொடுக்கல பின்கோடும் கொடுக்கல, நான் எங்க போய் தேடுவேன், ஊரெல்லாம் தேடிட்டு வந்து எங்கேயும் இல்லை சார். கோபம் வந்துருக்கு ராஜா, நான் தேடுன்னு சொன்னா கடைக்கார வரைக்கும் தேடிட்டு இருக்கிறோம், தேடினே இல்லையே சொல்லப்படாது, எங்க இருப்பாரோ அங்கே தேடுங்கோ அப்படின்னு மறுக்கிறீங்க. வேற வழி இல்லாம காடெல்லாம் தேடினார், எங்கெங்கோ தேடினார். கடைசியில ஒரு இடத்துல மாட்டு வண்டி கீழே ஒருத்தர் பண்ணு உடம்ப சொரிஞ்சுட்டு ஒருத்தர் உட்கார்ந்து, நீ யாரு ரைக் வரோ அப்படின்னாரு. ஆமா என்ன வேணும் அப்படின்னாரு, வேற ஒன்னும் பேசல. அங்கிருந்து குதிரை எடுத்து ஓடி வந்துட்டார், இதோ இங்க இருக்கார் ரைக் வர தேடுங்க. இவர் தேடின பிறகு, இவர் ராஜா, நிறைய குதிரைகள் யானைகள் நிறைய தங்கம் காசு வஸ்திரங்கள் எல்லாம் அழுத்துன போய் அவர்கிட்ட இந்த விவகாரங்களை சொல்லிட்டு, எஸ்தத்வேத எஸ்தவேத சமயாயேத துப்தஹ, இந்த ஒத்தமாட்டு வைத்து ரைக்வர் எதை அறிம்பா அறிந்து கொண்டிருக்காரோ, எதை அறிந்தால் அவர் தெரிஞ்சது நான் தெரிஞ்சுமோ அதை சொல்லுமோ, யஹா தத்வேதா, யாரோர் அந்த பிராண தத்துவத்தை அறிந்து கொள்வானோ ரைக்வனோ இன்னொருத்தரோ, இல்ல ரைக்வர் அறிந்ததை யார் அறிவாரோ அவருக்கு இவைகள்லாம் தெரியும், அதை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டார். முதல்ல சொல்லல, ஏ சூத்ரா போன்னு அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு நிறைய காசெல்லாம் கொண்டு வந்தார், தன்னுடைய பெண்ணையே கல்யாணம் பண்ணி தரேன் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் சொல்றேன் என்னார் சொன்னார், அதாவது நமக்கு இப்ப வேண்டாம், இந்த வாக்கியத்துக்கு எத்தத் வேதா எத்த வேதான்னு வேதாலதான் ஆரம்பிச்சிருக்கு. பிறகு அனும ஏதாம் பகவதோ தேவ பகவோ தேவ தாம் சாதி, ஹே பர பகவான், ஏதாம் தேவதாம் சாதி, இந்த தேவதையை எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ, யாம் தேவதாம் உபாஸ்தே, எந்த தேவதையை தாங்கள் உபாசிக்கிறீளோ. முதல்ல இங்க என்ன ஆரம்பிச்சிருக்க, வேதான், கடைசியில உபாஸ்தே, அதனால வேதாவும் உபாசையும் ஒரே அர்த்தம். அதுக்கு போல இன்னொரு இடத்துல பாருங்க, படிச்ச உபாசினா உபக்ரம்ய உபாசேன்னு தொடங்கி விதினா உபசம்ஹரதி, வேதாங்கிறதுனால உபாசி முடிக்கிறது. எதா மனோபிரம்மேத்யுபாசிதா, இங்க பாருங்க மனோபிரம்மேத்யுபாசிதான்னு மனசை பிரம்மமாக உபாசனம் பண்ணுங்கோன்னு ஆரம்பிச்சு உபாசனத்துல ஆரம்பிச்சிருக்கு. இதை தெரிந்து கொண்டவன் ஒழிக்கிறான் பிரகாசிக்கிறான் கீர்த்தியினாலையும் புகழ்னாலையும் பிரம்ம வர்க்கசேனா, மற்றவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான பவர்னாலையும். ஏவம் வேதா, வேதான் மனோபிரம்மே உபாசிதான் ஆரம்பிச்சிருக்கார். இதை அறிந்து கொண்டவன் யாரோ அவனுக்கு இத்தனை பலம் வருது. அப்ப உபாசனமும் வேதமும் வேதாங்கிறதும் ஒண்ணுதான். வேதால ஆரம்பிச்சு உபாசித்தான் இருக்கும் சில இடத்துல, சில இடத்துல உபாசேன்னு ஆரம்பிச்சு வேதான்னு வரும். சோ இப்ப என்ன, ரெண்டு இடத்துலயும் உபாசனை தான் அர்த்தம். உபாசனைன்னா என்ன அர்த்தம், பலமுறை பண்ணணும், பலம் வர வரைக்கும் பயந்தே இருக்கணும் அப்படின்னாரு. தத்மாதேசேஷு அபி, ஒருதரம் சொன்ன போதிலும் ஆவருத்தி சித்தி, ஆவருத்தி நிச்சயமா கிடைக்கிறது. அசகிருத உபதேசத்து ஆவருத்தே சூச்சகா, பலதரம் சொல்லிருக்கேன்னா பலதரம் பண்ணதுன்னு அர்த்தம். ஆகையால் ஒரு தரம் நான் கேட்டேன் சார், கடவுள் இருந்தானே கேட்டேனே ஒரு தரம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பிரம்மம் தெரிகிற பரியந்தம் கேட்டுட்டே இருக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்டான் அவ்வளவு மற்ற விஷயங்கள்ல உங்க மனசு ஈடுபட்டு இருக்க கோடி கோடி ஜென்மாக்கள், அவ எல்லாம் போய் இந்த ஆத்ம தத்துவம் புரிகிற பரியந்தம் சாட்சாத்கார பரியந்தம் கேட்டுத்தான் ஆகணும் தீர்மானம், கேட்டுதான் ஆகணும்ங்கிற ஸ்ருதி இருக்கட்டும். இது போல கேட்டு எங்கேயாவது அடையாளம் எடுக்கும், மகன்கள்லாம் கேட்டிருக்கா அது போல. லிங்காச்சா லிங்கமபி பிரத்யய ஆவருத்திம் பிரத்யாயதி, லிங்கம் அடையாளம் அதுவும் இருக்க பலமுறை பண்ணணும். எப்படி ததாகி உத்கீத விஞ்ஞானம், விஞ்ஞானம் பிரஸ்துத்ய உத்கீத விஞ்ஞானம், சூரியனையே உத்கீதமாக நினைத்து சூரியனை உத்கீதமாக உபாசிக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல கௌஷீதகின்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணினார், தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்றார், நான் சூரியனை உத்கீதமா உபாசனம் பண்ணினேன், அதனால நல்ல புத்திசாலியான நல்ல பையனாக நீ ஒத்தந்தான் வர, சூரியன் ஒத்தந்தானே, சூரியனை உத்கீதம் நினைச்சேன், ஒரே ஒரு குழந்தை பிறந்து போறாரு. ஒரு குழந்தையா இருந்தா குழந்தை இல்லைன்னு அர்த்தம். ஏகபுத்திரத்துவம் அபுத்திரத்துவத்துக்கு சமானம். ஏன்னா நிறைய குழந்தைகள் இருந்தாதான் யாராவது ஒரு குழந்தையாவது கயையில போய் சிரார்த்தம் பண்ணுவான் மரணானந்தம். கயாசிரார்த்தமானது ரொம்ப விசேஷம். அது ஒரு நிறைய குழந்தைகள் இருந்தா யாராவது ஒருத்தராவது கயைக்கு போய் சிரார்த்தம் பண்ணுவாடோங்கிற அபிப்பிராயம். ஏன் அப்படி கேக்குற, அம்மா அப்பாவுக்கு எல்லா பையன்களும் எல்லாரும் குழந்தைகளும், ஒவ்வொரு பையனுக்கும் டியூட்டி அது பிரார்த்தங்கள் பண்றதுங்கிறது ஒவ்வொரு பையனுக்கும். அது இப்ப என்ன பண்ணிருக்காங்க, மூத்த பையன் பண்ணினா அது வந்து கலந்துட்டா போடும் அப்படிங்கிறார். நியாயம் அப்படி இல்ல, ஒவ்வொரு பையனும் தனித்தனியா பண்ணணும். நீங்க நீங்க நினைச்ச தேவைக்கின்ற கையில நான் என்ன சொல்றேன், வேதம் என்ன சொல்லிருக்கு, பையன் அப்பாவுக்கு சாதகம் பண்ணும், மூத்த பையனா சின்ன பையனா இல்ல சேர்ந்து பண்றது இல்ல காசு சேர்க்கறதுக்காக, ஒவ்வொரு பையனும் தனித்தனியாக பண்ணித்தான் ஆகணும். பண்ணணும் அதுதான் ரைட்டு சாஸ்திரம் அப்படித்தான் சொல்லியிருக்கு. அதான் ஊர்ல இருந்து வந்து அமெரிக்கால வந்து சாகத்துக்காக வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு போறா தப்பு, அவளுக்கு தனித்தனியா பண்ணும். சாஸ்திரம் என்ன சொல்றது, என்ன பண்றான் லோகத்துல என்ன கேட்கப்படாது. சாஸ்திரமானது ஒவ்வொரு பையனும் அவங்க அப்பாவுக்கு பிரார்த்தம் பண்ணணும். ஒருத்தர் பண்ணிட்டு நான் பக்கத்துல புல்ல படிச்சுட்டுதான் ஏதோ அப்படி காசு கொடுக்கும், இந்த கதையெல்லாம் கிடையாது. தனித்தனியா இதுல என்னன்னா, பத்து பேர் பண்றதா இருந்தால் யாராவது ஒருத்தராவது அங்கே போய் பண்ண மாட்டாளா அப்படிங்கிற அபிப்பிராயம். புத்திரபதி மேகாஜகன் இப்ப எல்லாம் சேஞ்ச் பண்றாங்கிறத லோகத்துல வழக்கத்துல வந்து இருக்கு. அது இல்ல சாஸ்திரம் சொல்லு லோகத்துல பிரபாதம். யார் வந்தாலும் யாரு போனாலும் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் பண்ணலாம் பண்ணணும். விவாகத்துல தான் மூத்த பையன் கல்யாணம் பண்ணிக்காமல் இரண்டாவது பையன் கல்யாணம் பண்ணிக்கப்படாது. அப்படி பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் ஆத்தத்தாய் தோஷம் வரும், அது விவாக அப்படி. அதே போல பெரியவன் இருக்கும் பொழுது இரண்டாவது பையன் தீட்சை பண்ணிக்கப்படாது, யஜ்ய தீட்சை பண்ணிக்கப்படாது. அது இருக்கு அப்பாவே பண்ணாமல் பையனான நான் அன்னதானம் பண்றேன்னு பண்ணப்படாது. இவைகள்லாம் அங்கே ராஷ்டிரத்தில் எல்லாருக்கும் தனித்தான். இப்ப என்னாச்சு, இவர் என்ன பண்ணார், எனக்கு என்னன்னா நீ ஒரே ஒரு பையன், அதனால நீ என்ன பண்ண, நீ சூரியனை உபாசிக்காத, சூரியனிடத்துல இருக்கக்கூடியதான கிரணங்களை நீ உபாசனம் பண்ணு, கிரணங்களை உத்கீதமா உபாசனம் பண்ணு. அப்ப என்ன, நிறைய கிரணங்கள் இருக்கிறதுனால நிறைய குழந்தைகள் பிறப்பா அப்படின்னு சொல்லு. இப்ப என்னாச்சு, கிரணங்களை உபாசனம் பண்றதுன்னா எத்தனை தரம், பலமுறை தானே, ஆகையால் இதுவும் பலமுறை. இப்ப லைன் பார்ப்போம், தகாகி உத்கீத விஞ்ஞானம் பிரசுத்திய ஆதித்ய உத்கீதேதது ஏகபுத்திரதா தோஷேன அபோத்ய. ஏகபுத்திரதா தோஷேன, ஒரே பையனா இருக்கான் எனக்கூடியதான தோஷத்தினால அதை நீக்கி ரஷ்மீம் ஸ்வம் பரியாவர்த்தயாது, கிரணங்களை நீ ஆவர்த்தி பண்ணணும். இது ரஷ்மி பகுத்துவ விஞ்ஞானம், பல கிரணங்கள்ல உபாசனம் பண்ணணும் என்கிறதை, பகுபுத்திர தாயை பல குழந்தைகள் உண்டாகணும் என்பதற்காக விதது விதித்துக் கொண்டு சித்தவது பிரத்ய ஆவருத்தி தர்சயதி. சித்தவது சித்தமா இருக்கா போல, இதான் கரெக்டுங்கிறா போல, பிரத்ய ஆவருத்தி தர்சயதி, பலமுறை பண்ணணும் என்று. தஸ்மாத் தத்வாமான்யாத், அது அப்படி இருக்கிறதுனால சர்வ பிரத்யேசு ஆவருத்தி சித்தி, ஆவருத்தி பலமுறை பண்ணணும் என்கிறது எல்லாத்துக்கும் கரெக்ட் இருக்கு. ஆகையால் வேதாந்தம் ஒரு தரம் கேட்டா போருமா, மோட்சம் வர பரியந்தம் இதான் பண்ணணும். மெல்ல அத்ரா இது வரைக்கும் கேட்டு சித்தாந்தம் முடிச்சிடும், பூர்வபட்சி மெல்ல மெல்லமா ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்ன, ஏதோ ஒரு தரம் கேட்டா போருங்கிற ஒரு எண்ணம், பலமுறை கேட்டதே கேட்டா ரொம்ப கஷ்டம். வேற எது புதுசு புதுசா இருந்தா எப்ப ஆரம்பிச்சாலும் இதே கதை தான், அத்வைதம் உலகம் மாயங்கிறது, உலகம் பொய்ங்கிறது, பிரம்மன் தான் சத்தியம்ங்கிறது, நீங்க சொல்றதோ எனக்கு புரியல, நான் உலகத்தை பாக்குற உலகமோ பொய்ங்கிறது, நீங்க இதையே கேட்டுட்டே இருங்க, பிராணம் போற பரியந்தி என்னதான் இருக்கு உங்களுக்கு, ஒண்ணு சரியாதே இல்லைய அப்படின்னு அதுல ஒரு அருள்சி ஏற்பட்டதான பூர்வபட்சி அப்ஜெக்ட் பண்றான். அத்ரா அவதுநாம சாத்திய பலேஷு பிரத்யேஷ ஆவருத்தி தேசாம் ஆவருத்தி சாத்திய அதிசயத்திய சம்பவ. இப்ப பாருங்க எங்க ஒரு வித்தியாசம் கண்டு இருக்குமோ அந்த இடத்துல பலதரம். இப்ப ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஸ்லோகத்தை சாயங்காலம் ஒரு லெக்சர் இருக்கு, அதுல என்ன பிரேயர் பண்ண சொன்ன அந்த ஸ்லோகத்தை நோட்டு பண்ணும். இப்ப எல்லாம் கையில காகிதம் முடிச்சுட்டா பார்த்தே படிக்கிறேன், அதெல்லாம் பழைய நாள்ல தப்பு, அதனால நோட்டு பண்ணணும். ஒரு ஸ்லோகத்தை நோட்டு பண்ணணும்னா அது பெருசா இருக்கு சார், ரெண்டு தரம் படிச்சா வரல, வாயில நுழையறதுக்கே பத்து தரம் படிக்க வேண்டியதா இருக்கு. அத படிக்காம பண்ணணும்னு சொன்னா ஒவ்வொரு லைனும் ஒரு ஐம்பது தரம் நோட்டு பண்றோமோ இல்லையா, அதுக்கப்புறம் தானே நமக்கு வருது. அதுக்கப்புறம் கூட நடந்து மறந்து போயிடுமோன்னு பயம் வேற இருக்கு. சில பேருக்கு இந்த பழக்கம் இல்லைன்னா கஷ்டம்னு சரி டக்குன்னு சொல்லுன்னு சில குழந்தை டக்குன்னு சொல்லிவிடும், ஒண்ணும் மறந்து போல என்ன நபர் பார்த்துப்போம். ஆனா விவகாரம் என்னன்னு அதை நன்னா 100 ரூபா ஆகணுங்கிறதுக்காக 10 தரம் 20 தரம் படிக்கிறோம். இப்ப என்ன சாத்தியமான பலன்களில் இது 10 தரம் படித்தா நன்னா 100 ரூபா ஆகணும்னு என கூடியதான விஷயங்கள்ல பல தரம் படிக்கிறோம். சாதாரணமா ஹிந்து பேப்பர் படிக்கிறப்ப 100 தரம் படிக்கிறோம், ஒரு தரம் படிச்சுட்டு போயிட்டு விவகாரம் புரிஞ்சுப்படுத்த விட்டோம். ஆனால் எந்த இடத்துல அதன் அதை சாதிக்கணும், அதை நான் அடைஞ்சத்தான் ஆகணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கோ அந்த இடத்துல பலமாறு படிங்கோ. இந்த பிரம்மமோ ஒண்ணுதானே, ஒரு தரம் கேட்டாலே புரிஞ்சிடுச்சு, 100 தரம் கேட்டாலும் சொன்னத்தானே சொல்ல போற, இதுல என்ன விசேஷம் இருக்கு, இதையும் திரும்பியும் கேட்கணும் அப்படிங்கிறேன். அவத்து நாம சாத்திய பலேஷு, எதனுடைய பலமானது இப்பொழுதே நாம அடைகிறோமோ அந்த பலங்களில் பிரத்யேஷு அந்த எண்ணங்களில் ஆவருத்தி இருக்கட்டும். தேசு அவைகளில் ஆவருத்தி சாத்திய அதிசயத்திய பலமுறை படித்ததனால ஏற்படக்கூடியதான அதிசயம் ஒரு வித்தியாசம் சம்பவாத். எத்து பரபிரம்ம விஷய பிரத்யய பரமாத்மாவை பத்தினதான இந்த சிரவணாதிகள் நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம் ஸ்வபாவமேவ ஆத்மபூதம் பரம் பிரம்மா. இந்த பரமாத்மா நித்திய சுத்தம் நித்திய புத்தம் நித்திய முக்தம் அது எப்பொழுதும் கிளியரா இருக்கு சார், எப்பொழுதும் அறிவு ரூபமா இருக்கு, எப்பொழுதும் ஆனந்த ரூபமா இருக்கு அப்படிங்கறது சமர்ப்பயதி தத்ர கிமர்த்தா அவருத்தி, எதற்காக ஆவருத்தி, ஒரு தரம் சொன்னாலே நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சு போயிடுது. ஆவருத்தி சகுத்ருதௌஷ பிரம்மாத்மத்துவ பிரதீத்தி அனுபவத்தேகே ஆவருத்தி அபியுபகமா, ஒரு தரம் சொன்னா உனக்கு புரியாதப்பா அதனால நான் பல தரம் சொல்றேன் அப்படிங்கிறல ஆவருத்தி அனுபவத்தேகே. நீங்க 100 தரம் சொன்னாலும் புரியாது, ஒரு தரம் சொன்னா புரியல என்ன, 100 தரம் சொன்ன அதே தானே சொல்றேன், வேற ஏதாவது சொன்னா பரவாயில்ல சொன்னதே சொல்றேன். ஒரு தரம் சொன்னா புரியல என்ன, 100 தரம் சொன்னா புரியுமா? பிரெஞ்சுல ஒருத்தர் லெக்சர் கொடுக்கிறார், நீங்க போய் உட்கார்ந்து இருக்க சொன்னதையே அவர் அப்படியே டேப் ரெக்கார்டர் பண்ணி கேட்டுட்டே இருக்க வந்திருக்க உங்களுக்கு ஒரு பதமும் புரியாது சுவாமி நமக்கு, அவன் எதுவும் பேசிட்டு இருக்கான். 100 தரம் கேட்டாலும் 1000 தரம் கேட்டாலும் புரியாது. அப்ப விவகாரம் என்ன, புரியறதா இருந்தால் முதல் தரம் சொன்னப்பவே புரிஞ்சிருக்கணும், புரியலன்னா 100 தரம் அதையே சொன்னா எப்படி புரியும், புரியாது. சக்ருத்ருதௌச பிரம்மாத்மத்துவ பிரதீத்தி அனுபவத்தே, சக்ருத்ருதௌ ஒரு தரம் கேட்கும் பொழுது பிரம்மாத்மத்துவம் நானே பிரம்மம் என்று புரியவில்லையே என்றால் அது புரியறதுக்காக ஆவருத்தி ஆவருத்தி அப்திபதமா மறுபடியும் மறுபடியும் அதை கேட்கணும். இது சேத்தனா ஆவருத்தம் அனுபவத்தே, புரியாத 100 தரம் கேட்டாலும் புரியாது. எரி தத்துவமசி தேவம் ஜாதியகம் வாக்கியம் தத்துவமசி எனக்கூடியதான வாக்கியம் சக்ருத் ஸ்ரூயமானம் 1 தரம் கேட்கும் பொழுது பிரம்மாத்மத்துவ பிரதீதின் நான் உட்பாதையே நானே பிரம்மம் எனக்கூடியதான அறிவை உண்டு பண்ணவில்லையே என்றால் ததா அது பிறகு தடேவ அவர்த்தியமானம் அதையே 100 தரம் சொல்லிக் கொண்டே இருந்தால் உற்பத்தி கா பிரத்யாசாஸ்தியா 100 தரம் கேட்டாலும் புரியும்னு எப்படி சார் நம்பறது? இது இது போல நம்ம கேட்போமா, முதல்ல சொல்லுங்க, 1 தரம் சொன்னா புரியலேன்னு சொன்னாலே அதுவே வெக்கம், சொன்னா கூட புரியலேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் நினைப்பாரோன்னு வெக்கத்துல கேட்போம். 100 தரம் சொன்னாலும் புரியல என்ன அர்த்தம், அப்ப நம்ம அவ்வளவு மண்டோம் இல்ல இல்ல சார் புரிஞ்சு போயிட்டு திரும்போம். ஆனா விவகாரம் என்ன, ஊறுபடுத்தி சொன்னா அப்படி இல்ல, 1 தரம் சொன்னது புரியலன்னா அதையே 100 தரம் அப்படியே சொன்னா நிச்சயமா புரியாது. தத்துவமசியா வாக்கியமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் வெவ்வேறு சொன்னா அது புரியலாம். அதனால பலமுறை படிக்கிறது பலமுறை சிரவணம் பண்றதுங்கிறது வேண்டாம் அப்படின்னு. அதோச்சேதா ந கேவலம் வாக்கியம் கண்டு கர்த்தும் சாட்சாத் கர்த்தும் கர்த்தும் சக்னோதி அதோ யுக்தபேட்சம் வாக்கியம் அனுபாவயிஷ்யதி பிரம்மாத்மத்வமிதி. சென்டென்ஸ் அப்படியே நோட்டு பண்ணினா 100 தரம் நோட்டு பண்ணினாலும் புரியாது. புரியறதா இருந்தா முதல் தரம் படிக்கிறப்பவே புரியணும். முதல் தரம் படிக்கிறப்ப புரியலன்னா நூறு தரம் அதே சென்டென்ஸ் படிச்சாலும் புரியாது. ஆனா ஒண்ணு அத அந்த சென்டென்ஸ படிச்சு அதுல ஒவ்வொரு பதத்துக்கும் என்ன அர்த்தம், இது ஏதோ இதோட கேர்றது, இப்படி எல்லாம் நம்ம திங்க் பண்ணினோம்னா புரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால வெறும் வாக்கியத்தை விட யுக்தியோட சேர்ந்திருந்தால் புரியும். ஆக யுக்தியோட யுக்தி பல யுக்தி இருக்க கால யுக்தி, ஆகையா பல யுக்தி இருக்கிறதுனால பலதரம் பலதரம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறீங்களா? இதுக்கு ஆவருத்தி ஆன சக்கியமேவா, அப்பொழுதும் வேற்று தான் ஆவருத்தி. ஏன் சாபிஹி யுக்தி சகல பிரவர்த்திய சமர்த்தம் அனுபாவயிஷ்யதி, அந்த யுக்தியும் ஒரு தரம், அந்த யுக்தி ஒரு தரம் அப்ளை பண்ணதுன்னு நமக்கு புரிஞ்சிடணும். ஒரு தரம் அதை யோஜனை பண்ணினா புரியலன்னா நூறு தரம் அதே யோஜனை பண்ணினா எப்படி புரிய போறது சொல்லுங்க பார்க்கலாம். சாமானிய விஷயமே விஞ்ஞானம் கிரியதேன விசேஷ விஷயம். இன்னொன்னு சொல்றேன், ஒரு சென்டென்ஸோ அல்லது யுக்தியோ நம்ம சொன்ன ஜெனரலா தான் புரியும், அபரோட்சமா வராது. ஏன் இப்படி சொல்றேன், என் அனுபவம் அப்படித்தான் சார் இருக்க, என் அனுபவம் எப்படி இருக்கோ அப்படித்தானா நான் கேட்கணும். ஒரு டாக்டர் கிட்ட போனார், டாக்டர் கிட்ட போனதுமே டாக்டர் கேட்டார் என்னன்னு கேட்டார், வயத்துல வலி அப்படின்னு. இவர் வயசுல வந்து காசு முடிச்சுன்னு கத்துட்டு இருக்கார். அந்த டாக்டர் வலிக்க, எப்படி வலிக்கிறது, எங்க வலிக்கிறது, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வலிக்கிறதா, ஒரே தரம் வலிக்கிறதா, இப்படி கேள்வி கேட்டா இவர் என்ன பண்ணுவார், ஜன்மால எம் வலி உனக்கு புரியாது, என்னடா இவர் வலி துடிச்சுட்டு இருக்கார். அந்த டாக்டர் மெல்லமா கொஞ்சம் கொஞ்சமா வருதா, ஒரே தரம் வருதா, வந்து இறங்கி போறதா, வலியா, எப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம். ஏன்னா இவனுடைய வலி அவருக்கு புரியவே புரியாது, எத்தனை தரம் சொன்னாலும் வலி புரியாது. அப்ப என்ன அர்த்தம், இவருக்கு வலிக்கிறதுங்கிற அளவுக்கு தான் புரிஞ்சுட்டு இருக்காரே தவிர இவருடைய வலி எப்படி சீரியஸா இருக்குங்கிறத டாக்டருக்கு புரியாது. அதே மாதிரி ஏன் இவர் வேற ஒண்ணும் சொல்ல வலிக்கிறதுன்னு தானே சொல்றார், வலிக்கிறதுன்னு சொன்னா அவருக்கு வலிக்கிறதுன்னு புரியும் அவ்வளவுதான். எப்படி வலிக்கிறது, என்னமா வலிக்கிறது, இதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சத்தான் இவர் தான் அனுபவிக்க முடியும். அதே மாதிரி உங்க தத்துவம் வச்சு கூட தத்துவம்னாலும் தொம்னாலும் அசி அவ்வளவுதான் புரியும். அதனால வரக்கூடியதான எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கு பத்தியல, அது அனுபவிக்கிறதுன்னு தான் புரியுமே தவிர வாக்கியம் சொன்னா புரியாது. அதனால நூறு தரம் வலின்னு சொன்னாலும் வலிதான் புரியுமே தவிர அது எப்படி வலிங்கிற ஒரு அனுபவம் எப்படி வராதோ, அதே போல சென்டென்ஸ்னால சொல்லக்கூடியது நீங்க நூறு தரம் கேட்டாலும் ஆயிரம் தரம் கேட்டாலும் அனுபவம் வராது அப்படிங்கிற போதப்பட்டு அவன் வந்து அவன் எக்ஸ்பீரியன்ஸ்ல லோகத்தில் இருக்கிற திருஷ்டாந்தத்தை வச்சு பேசுறான். இப்ப நீங்க இதுக்கு பதில் சொல்லணும். பதிலானது 22ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மேல வரும். ஏன்னா நாளைக்கு பிரதவசம், அதுக்கப்புறம் நாளைக்கு கிளாஸ் வச்சுக்க முடியல, என்ன காத்தல் விசேஷம், அதனால நாளைக்கு இல்லை. அதுக்கப்புறம் நான் 14ஆம் தேதி இன்னைக்கு கிளம்பி பாம்பே போறேன், ஒரு 5 நாள் அங்கே சதஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு 21ஆம் தேதி ராத்திரி தான் வருவேன். ஆகையால் 22ஆம் தேதி காலமே மேல் பாகம் பார்ப்போம். ஓம் சென்னோ மிஸ்டர் கம்பருணா, சென்னோ பௌசக்கியமா. ஸ்வாமேவ ப்ரத்யக்ஷம் ப்ரஹ்மா.